கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நீங்கள் நம்முடைய அருமை சகோதரனும் 20வது நூற்றாண்டு தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரன்னம் அவர்களால் டிசம்பர் 12 1965 டூசான் அரிசோனா அமெரிக்காவில் கம்யூனியன் ராபோஜனம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை தமிழாக்கத்துடன் கேட்க போகிறீர்கள். சற்று முன்புதான் சகோதரி பிரேரி தேவனுடைய வார்த்தையில் இருந்து விழிப்பூட்டும் செய்தியை கொடுத்தார். தேவனை நாம் கட்டுப்படுத்துகிறோம், கால வரம்பிற்கு உட்படுத்துகிறோம். அவர் நித்தியமானவர், நாம் அவ்விதம் செய்யலாகாது என்று அவர் கூறினது எவ்வளவு பெரிதான உண்மையாயிருக்கிறது. ஆகவே இன்றிரவு நாம் வேறொன்று சந்திக்க காத்திருக்கின்றோம், அதுதான் ராபோஜனம்.
3 years I waited for a church to come in Tucson. But it's here.
டூசானில் ஒரு சபை எழும வேண்டும் என்று நான் 3 ஆண்டுகளாக காத்திருந்தேன், அது இப்பொழுது இங்குள்ளது. ஆம், நாம் இங்கு வந்திருக்கிறோம்.
So we thank the Lord. He just let us wait till we can appreciate it now.
ஆகவே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம், அதற்காக அவர் நம்மை காக்க வைத்து இப்பொழுது நாம் அதை பாராட்டுகிறோம்.
One thing that I want to say just before we start the communion is this.
இப்பொழுது நாம் ராபோஜனத்தில் பங்கு கொள்வதற்கு முன்பாக நான் முந்தி கூற விரும்புகிறேன். அதாவது,
that I believe that we have seen enough in our day that we live in.
நாம் ஜீவிக்கின்ற காலத்தில் போதுமான காரியங்களை நாம் பார்த்து விட்டோம் என்று நம்ப கருதுகிறேன்.
That we ought to really give all of our being to God.
அது நிமித்தமாக நம்முடைய எல்லாவற்றையும் ஒவ்வொன்றையும் நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
We should really serve God.
நாம் உண்மையாகவே தேவனை சேவிக்க வேண்டும்.
I believe that he has blessed us with the direct answer to scripture.
ஏனெனில் வேதாகமத்துக்கு நேரடியான பதில்களை அவர் அளித்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன்.
As Brother Perry gave it a few moments ago.
சற்று நேரத்துக்கு முன்பு சகோதரன் பியரி கூறினது போன்று,
that we're at that time.
நாம் அவ்விதமான வேளைக்குள் இருக்கிறோம்.
We're not blind. We see that we're here. We've arrived.
நாம் குருடர் அல்ல, நாம் இங்கே இருக்கிறதை பார்க்கிறோம், நாம் அங்கு அடைந்துள்ளதை காண்கிறோம்.
We also can look around and see that the way that the human mind is leaving the people.
அது மாத்திரமல்ல, நாம் சுற்றிலும் பார்த்து மனுஷீக சிந்தை மக்களை விட்டு விலகி கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது.
We can't stay too much longer.
நாம் இன்னும் நீடித்த நாட்கள் இங்கு தங்கி இருக்க முடியாது.
We'd be in a complete insane institution, the whole world would be.
அப்படி இருந்தால் நாம் முற்றிலுமாக பைத்துக்கார விடத்தில் இருப்பவர்கள் ஆகிவிடுவோம், முழு உலகமும் அப்படி ஆகிவிடும். புரிகின்றதா? ஆகவே நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். சகோதரன் பியரி சற்று முன்பு கூறியது
போன்று,
இந்த காரியங்கள் உண்மை என்று கண்டு அவை உண்மையா என்று பாருங்கள். அவை கட்டுக்கதைகள் அல்ல.
They're not just something that we imagine.
அவை ஏதோ நாம் கற்பனை செய்யும் ஒன்றல்ல.
There's something that's been directly given to us by the word of God.
அவை தேவனுடைய வார்த்தையின் மூலம் நேரடியாக நமக்கு கொடுக்கப்பட்டு
and manifested publicly before us.
நமக்கு முன்பாக பகிரங்கமாக வெளிப்படுத்தப்பட்டு
that we know we are here.
நாம் இங்கு வந்து அடைந்துள்ளோம் என்பதை அறியும்படியாக செய்கிறது.
We don't know how long now.
இன்னும் எவ்வளவு காலம் என்று நமக்கு தெரியாது.
Because again we come back to a watch, you see what time it is.
ஏனெனில் நாம் மறுபடியும் அது என்ன நேரமாய் இருக்கும் என்று விழிப்புக்குள் வந்திருக்கிறோம்.
But we know we're at the time.
ஆனால் நாம் அந்த நேரத்தில் தான் இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம்.
Whether God's time,
தேவனுடைய நேரமாய் இருக்குமோ.
I'd imagine someone give a little analysis one time that said,
என்று நான் என்ன வகை உண்டு, ஒருமுறை யாரோ ஒரு சிறு பரிசீலனை செய்து அதில்,
that if God put up with him according,
அதன்படியாக தேவன் அவரோடு கடைபிடித்திருப்பாரே ஆனால்,
if he was a lot time one 1,000 years is just one day.
ஒரு குறிப்பிட்ட காலத்தை அளித்திருப்பாரே ஆனால், அதாவது 1,000 ஆண்டுகள் ஒரு நாள் அடிப்படையில்.
So if a man lived 70 years old, it'd just be a few minutes of God's time.
ஆக ஒரு மனிதன் 70 வருடங்கள் ஜீவிப்பானே ஆனால், அது தேவனுடைய நேரத்தின்படி ஒரு சில நிமிஷங்களே ஆகும்.
If it'd be 40 years, that wouldn't even mean time where he could bat his eye.
புரிகின்றதா? 40 வருடங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது, அது கூட அவருக்கு ஒரு நேரமா இருக்காது, அவருக்கு கண்ணமைக்கும் நேரம். புரிகின்றதா?
That's how quick it is. The whole thing is, if it be a lot of time.
பாருங்கள், முழு காரியத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுக்கப்பட்டிருக்குமாயின் அது எவ்வளவு துரிதமாக இருக்கும் என்று.
Which he doesn't have any time.
அவருக்கு நேரம் என்பதே ஒன்றுமில்லை.
So he's eternal.
ஆக அவர் நித்தியமானவராயிருக்கிறார்.
I believe it's Sarah back there.
அன்றொரு நாள் நான் நினைக்கிறேன் சாராள் என்று.
No, Joseph the other night.
அல்லது அன்றிரவு குட்டி யோசேப்பா இருக்கலாம்.
Said to me, Brother Perry, he said, Daddy, When did God come on the scene?
என்னிடமும் சகோதரன் பெரியமும் அப்பா எங்கே எப்பொழுது தேவன் காட்சியில் வந்தார்?
Where did he come from?
அவர் எங்கிருந்து வந்தார்?
He had to have a beginning.
புரியுதா? அவருக்கு ஆரம்பம் என்று ஒன்று இருக்க வேண்டும். இருக்க வேண்டியதில்லையா? அவர் ஆரம்பிக்க வேண்டியதில்லையா என்று கேட்டான். நான் அப்படி அல்ல.
Anything that has a beginning has an end.
ஆரம்பம் உள்ள எதற்கும் ஒரு முடிவு இருக்கும்.
But that which had not a beginning has no end.
எதற்கு தொடக்கம் இல்லையோ அதற்கு முடிவும் இராது என்றேன்.
Of course, he's 10 years old. That was kind of a real mouthful for him.
ஆனால் அப்பொழுது அவனுக்கு 10 வயது. நான் சொன்னவற்றை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. புரிகின்றதா?
Then how could he receive that? Knowing that something never did begin.
ஒன்றுக்கு தொடக்கமே இல்லை என்பதை அவனால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்?
Not only to him, it is to me.
அவனுக்கு மட்டுமல்ல எனக்கும் அப்படியே. புரிகின்றதா?
See, it's a great big dose for me. How did it ever begin?
நம் எல்லோருக்கும் அப்படியே தான் இருக்கிறது. அது எப்படி தோன்றியது என்பது எனக்கு விளங்கிக் கொள்ள முடியாத புதிராகவே இருக்கிறது.
Now, we're fixing to observe something here that's really
மெய்யாகவே புனிதமான ஒன்றை நாம் இங்கு ஆசரிக்க தீர்மானித்திருக்கிறோம்.
I was called on a few days ago to some very fine Christian gentleman.
சில நாட்களுக்கு முன்பு மிகவும் அருமையான ஒரு கிறிஸ்தவ சான்றோர் ஒருவரை காணும்படி அழைக்கப்பட்டிருந்தேன்.
That has never had this.
அவர் இவ்விதமான எதிலும் பங்கு கொண்டதே இல்லை.
And he understood that we take in communion literally.
நாம் அப்பத்தையும் திராட்சைரசத்தையும் உட்கொண்டு நாம் எழுத்தின்படியாக அப்படி ராபோஜனத்தை ஆச்சரிக்கிறோம் என்பதாய் அவர் அறிந்திருந்தார்.
They take it what they call spiritual communion.
ஆவிக்குரிய ராபோஜனம் என்று அவர்கள் அழைக்கும் ஒன்றை அவர்கள்
ஆச்சரிக்கின்றனர்.
அது ராபோஜனம் என்பதை பொறுத்தவரையில் சரியே.
Communicate is to talk to, see.
ஏனெனில் ஆங்கிலத்தில் அந்த சொல் அளவலாவுதல் என்று பொருள் பெறும்.
And the brother gave me the scriptures.
அந்த சகோதரன் இந்த வேத வாக்கியத்தை எனக்கு எடுத்துரைத்து,
said, Brother Bram, don't you think now?
சகோதரன் பிரண்ணாமே, அது சரி என்று இப்பொழுது கருதுகிறீர்கள் அல்லவா என்று என்னை கேட்டார்.
Now, the reason I'm saying this is all right, Brother Perry.
நான் இதை கூறும் காரணம் என்னவெனில், சகோதரன் பியரி இதை கூறினால் பரவாயில்லையா?
That reason I'm saying this so that you would understand what you're doing.
நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதை நான் சொல்கிறேன்.
You know, if you walk in any blindly, you don't know what you're doing.
நீங்கள் எதற்குள்ளும் கண்மூடித்தனமாக பிரவேசிப்பீர்களானால் நீங்கள் எங்கே என்ன செய்கிறீர்கள் என்பதை அறியாமலே இருந்து விடுகிறீர்கள்.
You can't have even confidence if you don't know what you're doing.
நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று அறியாது இருப்பீர்களானால் உங்களுக்கு உறுதிப்பாடு கூட இருக்காது.
But you must understand what you are doing and why you're doing it.
ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், எதற்காக அதை செய்கிறீர்கள் என்பதை அறிந்தவளாய் இருக்க வேண்டும்.
He said, now if we take the word of God, isn't that God that we're taking?
அவர் நாம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது அது தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு சமம் அல்லவா என்று கேட்டார்.
I said, exactly right, sir. It's true.
நான் ஐயா, அது முற்றிலும் சரியே, அது உண்மை.
But we read here that they actually, Paul taught taking the literal Lord's Supper.
ஆனால் அவர்கள் உண்மையாகவே பங்கு கொண்டதாக நாம் இங்கே படிக்கிறோம். அப்படியே எழுதப்பட்ட பிரகாரமாக கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்க வேண்டும் என்று பவுல் கற்பித்தான்.
This do in remembrance of me, said Jesus.
இயேசுவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார்.
As often as you take it in remembrance of me, you show forth the Lord's death till he comes.
நீங்கள் முடிந்த போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யும் போதெல்லாம் நீங்கள் கர்த்தருடைய மரணத்தை எடுத்து காட்டுகிறீர்கள்.
Now we are to take it.
புரிகின்றதா? இப்பொழுது நாம் அதை எடுக்க போகின்றோம்.
We understand that Saint Paul, who ordained it in the church, being the prophet of the New Testament.
பரிசுத்த பவுல் புதிய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசி என்னும் முறையில் ராபோஜனத்தை ஆசரிக்க வேண்டும் நியமத்தை சபைக்கு அளித்தான் என்று நாம் அறிந்தோம்.
Peter, James, John, all of them, they wrote Matthew, Mark, Luke, what Jesus did as scribes.
பேதுரு, யாக்கோபு, யோவான், ஏன் மத்தேயு, மார்க்கு, லூக்காவும் கூட இயேசு சொன்னவைகளை வேத பாடகர்களை போன்று எழுதி வைத்தனர்.
But Paul set the thing in order.
ஆனால் பவுலோ இந்த காரியத்தை ஒழுங்குபடுத்தினான்.
He was the prophet of the New Testament.
ஏனெனில் அவன் புதிய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசியாய் இருந்தான்.
Just as Moses went into the wilderness to receive the inspiration to write the five books of the first five books of the Bible.
வேதாகமத்தின் முதல் ஐந்து புத்தகங்களை எழுதுவதற்கான ஏவுதலை மோசே வனாந்தரத்துக்கு சென்று பெற்றுக்கொண்டது போல,
Paul also went into the desert and received inspiration from God.
பவுலும் கூட வனாந்தரத்துக்கு சென்று தேவனிடத்திலிருந்து ஏவுதலை பெற்று,
to set the New Testament church in order and type it with the old.
புதிய ஏற்பாட்டு சபையை ஒழுங்குபடுத்தி பழைய ஏற்பாட்டோடு அதை பாவனையாய் வைத்தான்.
Under there they had a sacrificial lamb.
அதன் கீழ் அவர்களுக்கு ஒரு பலிக்கான ஆட்டுக்குட்டி இருந்தது.
And Israel kept that for a memorial.
இஸ்ரவேலர் அதை ஒரு நினைவு கூறுதலாய் வைத்துக் கொண்டார்கள்.
It was actually used one time coming out of Egypt.
எகிப்திலிருந்து வெளியே வரும்போது மட்டுமே ஒரு முறை அவர்கள் அதை அப்படியே உபயோகித்தனர்.
But then they kept that as a memorial all down through the age.
ஆனால் அதன் பிறகு அவர்கள் காலங்களாக அதை நினைவு கூறுதலாக வைத்துக் கொண்டார்கள். நியாயப்பிரமாணம் அது வரப்போகின்ற காரியங்களுக்கு நிழலாட்டமாக இருக்குமானால் உங்களுக்கு புரிகின்றதா?
Now, I do believe that communion, or what we call communion now, is the Lord's Supper.
நாம் ஐக்கியம் என்னும் அர்த்தமுள்ள ஆங்கில சொல்லை இராபோஜனத்திற்கு உபயோகிக்கிறோம். அது கர்த்தருடைய இராபோஜனத்தையே குறிப்பிடுகிறது என்பதே என் கருத்து.
Now, we only have three physical divine orders left to us.
மூன்று சரீர பிரகாரமான தெய்வீக நியமங்கள் நமக்கு அளிக்கப்பட்டுள்ளன.
One of them is communion, feet washing, water baptism.
அவைகளில் ஒன்று ராபோஜனம், மற்றவை கால்களை கழுவுதல், தண்ணீர் ஞானஸ்நானம்.
That's the only three things.
அந்த மூன்று காரியங்கள் மாத்திரமே.
That's the perfection of the three.
மூன்றின் பரிபூரணம் அதுவே.
Is that's the only three orders we have.
வருங்கள் இம்மூன்று நியமங்களை மாத்திரமே நாம் பெற்றிருக்கிறோம்.
We realize that was the issue given by St. Paul in the New Testament.
இவை பரிசுத்த பவுலினால் புதிய ஏற்பாட்டில் அளிக்கப்பட்ட நியமங்கள் என்று நாம் அறிவோம்.
Now, if we would say it,
நாம் இந்த விதமாய் சொல்வோமானால்,
the communion should just be taken the word.
வார்த்தையை ஏற்றுக்கொள்வதுதான் இராபோஜனம்.
I don't believe anyone has a right to take the Lord's Supper until he's taken the word of the Lord into his heart.
கர்த்தருடைய வார்த்தையை ஒருவன் தன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் கர்த்தருடைய ராபோஜனத்தில் பங்கு கொள்ள அவனுக்கு உரிமை கிடையாது என்பது என் கருத்து. புரிகின்றதா?
Because I'm going to read something for you in a few moments and you'll see.
ஏனென்றால் உங்களுக்கு நான் படித்து காண்பிக்க போகின்றேன். இன்னும் சிறிது நேரத்தில் உங்களுக்கு நான் படித்து காண்பிக்கிறேன். அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.
Now, notice, then, why then would we
இப்பொழுது கவனியுங்கள். பின்னே ஏன் நாம்
on the same basis we could absolutely justify the Salvation Army.
அதே அடிப்படையில் இரட்சண சேனை கூட்டத்தாரின் கருத்து முற்றிலும் நியாயமானது என்று நாம் கூறிவிடலாமே.
They do not believe in any form of water baptism.
அவர்களுக்கு எந்த விதமான தண்ணீர் ஞானஸ்நானம் பெறுவதிலும் நம்பிக்கை கிடையாது.
That we don't need it.
அதை எங்களுக்கு தேவையில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள்.
Now, if we don't need water baptism, why are we baptized?
நமக்கு தண்ணீர் ஞானஸ்நானம் தேவையில்லை என்றால் பின்னே ஏன் நாம் ஞானஸ்நானம் பெறுகிறோம்?
The water can't save you, the blood saves you.
அவர்கள் தண்ணீர் உங்களை ரட்சிக்கும் ரத்தம் மாத்திரமே ரட்சிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நான் அதை
ஒப்புக்கொள்கிறேன்.
அது சரிதான், ரத்தம் தான் உங்களை ரட்சிக்கிறது, தண்ணீர் அல்ல.
But we must take the water as an outward emotion that an inward work of grace has been done.
ஆனால் கிருபையில் உள்ளான கிரியை முடிந்து விட்டது என்பதை வெளிப்படையாக அறிவிக்க நாம் தண்ணீர் ஞானஸ்நானம் பெறுவது அவசியம்.
So must we own communion.
பாருங்கள், அறுபோன்றே ராபோஜனத்தை நாம் கை கொள்ள வேண்டும்.
When we have taken the Lord our sacrifice into us,
நாம் நம்முடைய பலியாகிய கர்த்தரை நமக்குள் ஏற்றுக்கொண்ட பிறகு,
as a matter of spiritual birth into us,
ஆவிக்குரிய பிறப்பு என்னும் வகையில்,
then his body we live by him by the word,
நாம் வார்த்தையின் மூலம் அவரில் ஜீவிக்கிறோம்.
We also should symbolize it because it's a commandment.
அதை நாம் அடையாளமாக கூட காண்பிக்க வேண்டும், ஏனெனில் அது ஒரு கட்டளையா இருக்கிறது.
Repent every one of you and be baptized in the name of Jesus Christ for the remission of your sins.
நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
Paul said, I have received of the Lord that which I also delivered unto you.
பவுல் சொல்கிறார், நான் உங்களிடத்தில் ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டேன்.
That the Lord Jesus, the same night which he betrayed,
என்னவெனில் கர்த்தராக இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே,
took bread and broke it and gave it to the disciples and said,
அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு,
take and eat this too in remembrance of me.
நீங்கள் வாங்கி புசியுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார்.
For as often as you take this bread, you show forth his death till he comes.
ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்றான்.
Now, we find out that in that, they had people who come.
இப்பொழுது ஜனங்கள் கூடி வந்தார்கள் என்று அதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம்.
This precious brother, very dear brother.
இந்த வெளியேறப்பட்ட சகோதரன் மிகவும் அருமையான சகோதரன்.
He came and he said, I never did take it, Brother Branham.
என்னிடம் வந்து சகோதரன் பிரணாம், நான் அதை கை கொண்டதே இல்லை.
I don't understand what it is.
அது என்னவென்று எனக்கு புரியவில்லை.
I've been taught the other side.
நான் வேறு விதமாக போதிக்கப்பட்டிருக்கிறேன் என்றார்.
I said, but remember, we will admit that St. Paul set it in order in the early Christian church.
நான் ஆனால் நினைவிருக்கட்டும் ஆதி கிறிஸ்தவ சபையை பரிசுத்த பவுல் ஒழுங்குபடுத்தினான் என்பதை நாம் ஒப்புக்கொள்கிறோம்.
They went from church from house to house.
அவர்கள் வீடுகள் தோறும் சென்று
broke the bread and sang of the heart. And so forth.
ஒருமனப்பட்டவர்களாய் அப்பம் பிட்டனர்.
Now I said he did put it in the church.
அவன் அதை சபையில் வைத்தான்.
Galatians 1:8 he said.
கலாத்தியர் 1:8 உரைக்கிறது.
If an angel from heaven comes and says anything else, let it be accursed.
Amen.
வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனும் கூட வேறு எதையாகிலும் சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன்.
The same one had to be rebaptized again from the baptism of John.
பாருங்கள், அவன்தான் யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றவர்கள் மறுபடியும் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று சொல்லி
to be baptized in the name of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெறும்படி செய்தான் என்றேன்.
You see, there are three things that we must do as symbols.
பாருங்கள், நாம் மூன்று காரியங்களை மூன்று அடையாளங்களாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம்.
Lord's Supper, feet washing, water baptism.
கர்த்தருடைய ராபோஜனம், கால்களை கழுவுதல், தண்ணீர் ஞானஸ்தானம், புரிகின்றதா?
He said, well, the Salvation Army takes it from the point.
ரட்சண சேனை கூட்டத்தார் இதை இந்த காரியத்திலிருந்து எடுக்கின்றனர்.
The dying thief, when he died, he wasn't baptized.
சிலுவையில் மரித்துக் கொண்டிருந்த கள்ளன் ஞானஸ்தானம் பெறவில்லை.
Jesus said, he'd be in heaven.
இருப்பினும் அவன் பரலோகத்தில் இருப்பான் என்று இயேசு கூறினாரே என்று சுட்டிக்காட்டுகின்றனர்.
That's exactly the truth.
அது முற்றிலும் உண்மை.
That's exactly.
அது உண்மையே.
But you see, he only recognized Jesus right there in an hour he was dying. See?
ஆனால் பாருங்கள், அவன் மரிக்கும் நேரத்தில் தான் இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டான்.
That's the only opportunity he had.
அந்த ஒரு தருணம் மாத்திரமே அவனுக்கு இருந்தது.
He's a thief, he's away, he's out.
அவன் ஒரு கள்ளன், அவன் புறம்பாக இருந்தான், அவன் தூரமாக
இருந்தான்.
அந்த வெளிச்சத்தை அவன் கண்ட மாத்திரத்தில் அவன் அதை அடையாளம் கண்டு கொண்டான்.
லார்ட் ரிமெம்பர் மீ,
ஆண்டவரே அடியேனை நினைவு கூறும் என்றான்.
ஜீசஸ், தட் வாஸ் ட்ரூ.
இயேசு கிறிஸ்துவும் அது உண்மை.
பட் டு யூ அண்ட் ஐ, who know that we should be baptized and refuse to do it,
ஆனால் நாம் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று நீங்களும் நானும் அறிந்த பின்பும் அதை மறுத்தால்,
then that'll be between you and God.
அது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள ஒன்று.
Same thing in communion.
ராபோஜன விஷயத்திலும் அவ்வாறே.
Now, when we take this communion,
நாம் ராபோஜனத்தை கைக்கொள்ளும் போது,
it isn't just the thing, say, I'm coming up here and go to eat some bread and I believe I'm a Christian.
இங்கே நான் வந்து ஏதோ அப்பத்தை புசித்து நான் கிறிஸ்தவன் என்று விசுவாசிப்பேன் என்றல்ல.
But if you notice, the Bible said, he that eateth and drinketh unworthily shall be guilty of the blood and the body of the Lord.
நீங்கள் கவனிப்பீர்களே, ஆனால் வேதம் சொல்லுகிறது, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். புரிகின்றதா?
You've got to live a life that before the people,
நீங்கள் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு ஜீவித்து ஜீவித்து காட்ட வேண்டும்.
And before God and the people,
அடே தேவனுக்கு ஜனங்களுக்கு முன்பாக ஜீவித்து,
that shows that you are sincere.
அது உன்னுடைய உத்தமத்தை எடுத்து காட்ட வேண்டும்.
Just a moment longer.
இப்பொழுது இன்னும் சிறிது நேரம்.
Now, in the Old Testament, when the sacrifice was made a statue.
பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்துதல் ஒரு நியமமாக கட்டளையாக ஆக்கப்பட்டது.
And so is water baptism an ordinance?
அவ்வாறே தண்ணீர் ஞானஸ்தானமும் ஒரு நியமமாக இருக்கிறது.
So is feet washing an ordinance?
அவ்வாறே கால்களை கழுவுதலும் ஒரு நியமமாக இருக்கிறது.
So is the Lord's Supper an ordinance?
அவ்வாறே கர்த்தருடைய ராபோஜனம் ஒரு நியமமாக இருக்கிறது.
Blessed is he who does all of his ordinances.
கர்த்தருடைய கட்டளைகளை நிறைவேற்றி,
keeps all of his statutes.
அவருடைய நியமங்களையும்,
all of his commandments.
கற்பனைகளையும் கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான்.
Then he might have a right to enter into the tree of life.
அவன் ஜீவ விருட்சத்தை சுதந்திரிக்கும் உரிமையை பெறுவான்.
Now, notice in this now.
இதில் இப்பொழுது கவனியுங்கள்.
That in that first, when it was first an ordinance of God to bring a sacrifice to the church.
ஆரம்பத்தில் ஒரு பலியை சபைக்கு கொண்டு வந்து,
to the temple and the altar.
தேவாலயத்திற்கு கொண்டு வந்து, பலிபீடத்திற்கு கொண்டு வந்து,
offer your gift and for your sins the sacrifice of a lamb.
ஒரு ஆட்டுக்குட்டி உன்னுடைய பாவத்திற்கு காணிக்கையாக செலுத்துவது முதலில் கட்டளையா இருந்தது.
I can just imagine seeing some Jewish brother coming down the road.
ஒரு யூத சகோதரன் சாலையின் வழியாக வந்து,
knowing he was guilty.
அவன் குற்றமுள்ளவன் என்பதை அறிந்தவனாய்,
and he goes to the altar, brings his fat ox, a bullock or whatever he had.
வழிபீடத்திற்கு சென்று ஒரு கொழுத்த காளையை அல்லது ஒரு எருதை,
a ram, lamb, something.
ஒரு செம்மறி ஆட்டுக்கடா, ஆட்டுக்குட்டி, இவைகள் ஏதோ ஒன்றை,
he brought it down the road just as sincere as he could come.
சாலையின் வழியாக ஓட்டிக் கொண்டு வந்து,
walked up there, keeping God's ordinance just as sincerely as he could.
அவனால் இயன்றவரை தேவனுடைய நியமத்தை உத்தமமாக கைக்கொள்வதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது.
Then he laid his hands upon it.
பின்னர் அவன் அதன் மேல் தன் கைகளை வைத்து
confessing his sins.
தன் பாவங்களை அறிக்கையிடுகிறான்.
The priest placing this his sins upon the lamb.
ஆசாரியன் இதை அவன் பாவங்களை ஆட்டுக்குட்டியின் மேல் சுமத்துகிறான்.
And the lamb's throat was cut.
பிறகு அந்த ஆட்டுக்குட்டியின் தொண்டை அறுக்கப்படுகிறது.
And then died for him.
அது அவனுக்காக சாகிறது.
Laid there, the little lamb kicking and bleeding.
பலிபீடத்தின் மேல் அந்த சிறு ஆட்டுக்குட்டி கிடந்து கால்களை உதைக்கிறது, ரத்தம் பீரிட்டு வருகிறது.
His hands being full of blood and flying all over him.
அவனுடைய கைகள் ரத்தத்தால் நிறைந்து அவன் மேல் முழுவதும் சிதறுகிறது.
The little lamb bleating dying.
அந்த சிறு ஆட்டுக்குட்டி சத்தமிட்டு ஜீவனை விடுகிறது.
He will realize that he had sinned and something had to die in his place.
அவன் பாவம் செய்தான் என்றும் அவனுக்கு பதிலாக ஏதோ ஒன்று அவன் ஸ்தானத்தில் மரிக்க வேண்டும் என்றும் அவன் உணர்கிறான்.
Therefore he was offering this lamb's death for his death.
ஆகவே அவன் சாகிறதுக்கு பதிலாக இந்த ஆட்டுக்குட்டியை சாக கொடுக்கிறான். புரிகின்றதா?
The lamb died in his place.
அவனுடைய ஸ்தானத்தில் அந்த ஆட்டுக்குட்டி சாகிறது.
Then a man done it with sincerity, with deepness of his heart.
அப்பொழுது அந்த மனிதன் உத்தமமாக தன் இருதயத்தின் ஆழத்தில் இருந்ததை செய்தான்.
Finally, over and over it went again.
இவ்விதமாக காலங்கள் தோறும் நடைபெறிக் கொண்டிருக்கிறது.
Over and over it kept going until finally it became a tradition.
அது மீண்டும் மீண்டுமாய் அப்படியே நடந்து வந்து இறுதியில் ஒரு பாரம்பரியமாக ஆகிவிட்டது.
The commandment of God became a tradition to the people.
தேவனுடைய கட்டளை ஜனங்களுக்கு பாரம்பரியமாக மாறிவிட்டது.
And then here he come down, well, let's see, this is so-and-so day.
பின்பு பலி செலுத்த வேண்டியவன் அங்கு வந்து, சரி இன்றைக்கு,
maybe I better go down. Yeah.
இது இன்னின்ன நாள், நான் சென்று,
I better offer a bull.
ஒரு ஏறுதை பலி செலுத்தி விட்டு வருவது நலம் என்று சொல்லி,
he went down, well, Lord, here's my bull.
ஆண்டவரே, இதோ என் ஏறுது என்கிறான், பாருங்கள்.
See? There's no sincerity in it.
அதில் எந்த உத்தமும் இல்லை.
There's no understanding to it.
அவன் புரிந்து கொண்டதாக அங்கே ஒன்றும் காணப்படவில்லை.
Now we don't want to take communion like that.
நாம் அன்றுவிடமாக ராபோஜனத்தில் பங்கு கொள்ள விரும்பவில்லை.
That's the same thing as to come to the Lord's table.
கர்த்தருடைய பந்திக்கு நாம் அதே விதமாக வருகிறோம்.
Isaiah
35 அதிகாரம் இல்லை, என்னை மன்னித்துக் கொள்ளவும்.
Isaiah 60.
ஏசாயா 60 அதிகாரம்.
Let me take that back.
வேதாகமத்தை திறந்து பார்ப்போம்.
I believe it's Isaiah 28 is where we find this.
அது ஏசாயா 28 அதிகாரம் என்று நினைக்கிறேன், அங்குதான் அதை காண்கிறோம்.
I'm pretty sure that's the right chapter.
அதுதான் சரியான அதிகாரம் என்று எனக்கு நிச்சயமாக தெரியும்.
He said priestship must be upon priestship.
அவர் கற்பனையின் மேல் கற்பனையும்,
line upon line upon line.
பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் என்கிறார்கள்.
Hold fast to that what's good.
நலமானதை பற்றிக்கொள்.
For stammering lips and other tongues will I speak to this people.
அரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவேன்.
This is the rest.
இதுவே இளைப்பாறுதல் என்றார்.
Is there all the tables of the Lord has become full of vomit.
அவர் போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினால் நிறைந்திருக்கிறது.
Who can I teach doctrine?
நான் யாருக்கு அறிவை போதிப்பேன்?
Who can I make them understand? See?
நான் யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவேன்? பாருங்கள்.
I think that was the right scripture, Isaiah 20.
ஏசாயா 28 தான் அதிகாரம் சரியானது நினைக்கிறேன்.
Who can I make understand doctrine?
நான் யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவேன்?
See the tables.
பாருங்கள், போஜன பீடங்கள் எல்லாம்.
Now we find out today that this great thing that we're fixing to do tonight.
இப்பொழுது நாம் இன்றிரவு ஆசரிக்கவிருக்கும் இந்த மகத்தான காரியமானது,
in commemoration of his death,
அவருடைய மரணத்தின் நினைவு கூறுதலாகவும்,
and his body that we believe that we eat daily or just got through eating as our brother preached to us.
அல்லது நம்முடைய சகோதரன் பிரசங்கித்தது போன்று நாம் இப்பொழுதுதான் புசித்து முடித்ததும், அல்லது நாம் தினமும் புசிக்கின்றதாக விசுவாசிக்கும் அவருடைய சரீரத்தின் நினைவு கூறுதலாகவும் இருக்கின்றது என்று இன்று அறிந்து கொண்டோம்.
Taking the word of God,
தேவனுடைய வார்த்தையை எடுத்து பார்ப்போமானால்,
we believe it with all of our heart.
நாம் அதை நம்முடைய முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிறோம்.
We sit manifested,
அது வெளிப்படுவதை காண்கிறோம்.
We see it given to us,
அது நமக்கு கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம்.
We see it vindicated,
அது ரூபகாரப்படுவதை நாம் பார்க்கிறோம்.
We feel it in our lives,
நம்முடைய ஜீவியத்தில் நாம் அதை உணர்கிறோம்.
And we must come to this with a deep conscience of what we're doing.
நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆழமாய் உணர்ந்தவர்களாய் இதற்கு நாம் வர வேண்டுமே ஒழிய,
not just because it's an order,
வெறும் ஒரு கட்டளை என்பதற்காக அல்ல.
You go into church and many times they get out an old stony cracker.
சபைக்குள் நீங்கள் போவீர்களானால் அநேக நேரங்களில் ஏதோ ஒரு பழைய பிஸ்கெட்டு,
some kind of a
அல்லது ஏதோ ஒரு விதமான ரொட்டி துண்டு அதை பிட்டு
கொடுப்பார்கள்.
லேசான அப்பம் அல்லது ஏதோ ஒன்றை கொடுப்பார்கள். அதை பிட்டு கொடுப்பார்கள். புகைப்பிடிப்பவர்களும் குடிப்பவர்களும் இப்படிப்பட்ட ஜனங்கள் வந்து அவர்கள் ஒரு சபையின் அங்கத்தினர்கள் ஆனபடியினாலே அவர்கள் வந்து கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கின்றனர்.
Filthiness before God.
அது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது.
Even the sacrifice.
பலியை குறித்தும் கூட.
Your holy days, your sacrifice become a stench in my nose.
அவர் உங்கள் பரிசுத்த பண்டிகைகளும் உங்கள் பலிகளும் என் நாசியில் துர்நாற்றமாய் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்.
Yet he ordained them to make that sacrifice.
ஆனாலும் பலி செலுத்த வேண்டும் என்று அவர் ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்தார்.
But the way they treated it, it became a stench.
ஆனால் அவர்கள் அதை பாவித்த முறையானது ஒரு துர்நாற்றத்தை உண்டாக்கினது.
Stink in his nose, his nostrils.
அவருடைய நாசியில் துர்க்கந்தமாயிற்று.
The very sacrifice that he ordained.
அவர் தானே நியமித்த பலி அப்படியாயிற்று.
That's why we take the word of God.
தேவனுடைய வார்த்தையை அதே விதமாகத்தான் இன்று நாம் பாவிக்கிறோம்.
Too many Christians today so called does that.
கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் பெரும்பாலோர் அப்படி செய்கிறார்கள்.
We stand up here and teach this word.
நாம் இங்கே நின்று கொண்டு தேவனுடைய வார்த்தையை போதித்து
and say Jesus Christ is the same yesterday, today, and forever.
இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்றும்
and teach the things that he promised us that he would honor.
தாம் கனம் பண்ணுவேன் என்று அவர் நமக்கு வாக்களித்துள்ளவைகளை போதித்து
and say all that which was something else.
ஓ, அது ஒரு மற்றொரு காலத்துக்கு உரியது.
Our solemn worship has become a stink in his
என்று சொல்லுவோமானால் நம்முடைய சோதோமிய ஆராதனை அவருடைய நாசியில் துர்நாற்றமாக ஆகிவிட்டது.
He will not receive it by no means.
அவர் அதை எக்காரணத்தைக் கொண்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்.
That's reason by our traditional habits.
நம்முடைய பாரம்பரிய வழக்கங்களே அதற்கு காரணம்.
You don't take the Lord's Supper by tradition.
நீங்கள் கர்த்தருடைய இராபோஜனத்தில் பாரம்பரியமாய் கை கொள்ள வேண்டாம்.
You take it because it's the love of God in your heart.
உங்கள் இருதயத்தில் தேவனுடைய அன்பாய் அது நிலைத்திருப்பதனால் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அதில் பங்கு கொள்கிறீர்கள். பாருங்கள், அதற்காகவே நீங்கள் பங்கு கொள்கிறீர்கள்.
So if you don't take it in sincerity,
ஆகவே நீங்கள் அதை உத்தமத்தோடு கை கொள்ளாமல்
just as a tradition,
வெறுமனே அது ஒரு பாரம்பரியமாய்.
Well, our church observes communion once every Sunday.
எங்கள் சபை ராபோஜனத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும்
once every month,
அல்லது மாதத்துக்கு ஒரு முறையிலும் அல்லது ஆண்டிற்கு இருமுறையிலும் ஆசரிக்கிறது. அதில் பங்கு கொள்ள என் நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி ராபோஜனத்தில் பங்கு கொள்வீர்களானால் அது தேவனுக்கு துர்நாற்றமாயிருக்கிறது. பாருங்கள், அது வெறும் பாரம்பரியம் மாத்திரமே.
Even like anything else,
எந்த ஒரு காரியத்தை போன்று கூட
you got to be sincere.
இதிலும் நீங்கள் உத்தமமாய் இருக்க வேண்டும்.
God wants the depths of your heart.
தேவனுக்கு உங்கள் இருதயத்தின் ஆழம் வேண்டும்.
You remember the very God that brought you here on earth.
உங்களை இவ்வுலகத்திற்கு கொண்டு வந்த அந்த தேவனையே
is the one you're serving.
நீங்கள் சேவிக்கிறீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
You're doing this because he said so.
அவர் அப்படி சொல்லி இருப்பதால் நீங்கள் இதை செய்கிறீர்கள்.
Because it's his order. Then we want to come up with deepness, sincerity.
ஏனென்றால் அது அவருடைய கட்டளையாக இருக்கிறது. ஆனால் ஆழமான உத்தமத்துடன் நாம் இதில் பங்கு கொள்ள விரும்புகிறோம்.
Knowing that by God's grace that we have been saved.
தேவனுடைய கிருபையால் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று அறிந்திருக்கிறோம்.
And we love him and we feel his presence.
நாம் அவரை நேசிக்கிறோம். நாம் அவருடைய சமூகத்தை உணர்கிறோம்.
Then we sit change our lives.
அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றினதை நாம் காண்கிறோம்.
Our whole being is changed.
நம்முடைய அனைத்துமே மாறிவிட்டது.
We're different people.
நாம் வித்தியாசமானவர்களாய் ஆகிவிட்டோம்.
We don't live like we used to.
நாம் முன்பு போல் ஜீவிக்கிறதில்லை.
We don't think like we used to.
நாம் முன்பு போல் சிந்திக்கிறதும் இல்லை.
Like in the book here.
இந்த புத்தகத்தில் இருப்பது போன்றே.
And a spot there was talk about the two books being one.
இரண்டு புத்தகங்களும் ஒன்றே என்பதை குறித்து நான் பேசிக்கொண்டிருந்த பகுதி.
The book of life.
அதாவது ஜீவ புஸ்தகம்.
The first book of life coming up.
முதலாவது ஜீவ புஸ்தகம் வருகின்றது.
Which when you were born, that was your natural birth.
அதில் நீ பிறந்தபோது அது உங்கள் இயற்கையான பிறப்பு.
But then one time way back down in there was a little grain of life.
புரிகின்றதா? ஆனால் ஒரு காலத்தில் காலங்களுக்கு முன்பு ஒரு சிறு ஜீவ வித்து அங்கு இருந்தது.
As I've explained to you, some of the young sisters at the house this afternoon.
இந்த மத்தியானம் வீட்டில் நான் சில வாலிப சகோதரிகளுக்கு விளக்கி காட்டினது போன்று.
See, there's a little grain of life laying there.
பாருங்கள், அது சிறு ஜீவ வித்து அங்கே உள்ளே இருந்தது.
அது
எங்கிருந்து வந்தது என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள்.
What these strange things?
இந்த வினோதமான காரியங்கள் எல்லாம் என்ன?
I'm saying it's taken for myself.
என்னையே நான் உதாரணமாக தெரிந்து கொண்டு இதை சொல்லிக் கொண்டிருந்தேன்.
I could go say William Branham.
நீங்கள் இந்த விதமாய் சொல்லலாம், வில்லியம் மரியம் பிரின்னாம்.
40 years ago, the William Branham, this is the same one tonight.
40 ஆண்டுகளுக்கு முன்பு கண்ட வில்லியம் பிரின்னாம், இன்றிரவு உள்ள இந்த வில்லியம் பிரின்னாமும் அதே ஆள் தானா என்று கேட்பீர்களானால்,
somebody back there say William Branham, he was a rank rascal.
பின்னால் இருந்து யாரோ ஒருவர் அவன் பரம அயோக்கியன் தான் என்று சொல்வார்கள் பாருங்கள்.
Because I was born of Charles and Ella Branham.
ஏனென்றால் நான் சார்லஸ் பிரின்னாமுக்கும் எல்லா பிரின்னாமுக்கும் பிறந்தேன்.
In that nature I was a sinner.
அவர்களுடைய சுவாபத்தின்படியே நான் ஒரு பாவியாவேன்.
I came to the world a liar.
இவ்வுலகத்திற்குள் பொய்யனாய்.
And all the habits of the world laid right in me.
உலகத்தின் சகல பழக்க வழக்கங்களையும் என்னுள் கொண்டவனாய் வந்தேன்.
But down in there too was another nature present.
ஆனால் எனக்குள் ஆழத்தில் கூட வேறொரு சுவாபம் இருந்தது பாருங்கள்.
Predestinated.
தேவனால் முன் குறிக்கப்பட்டது.
It's in there by God.
தேவனால் அங்கே இருந்தது.
In the same body.
இந்த உடலிலேயே
two natures in there.
இரு சுவாபங்கள் குடிக்கொண்டிருந்தன.
Well, I only catered to one.
ஆனால் நான் ஒன்றை மாத்திரம் ஊட்டி வளர்த்தேன்.
Is it grow to good as a baby?
அது வளர்ந்து வந்தது. நான் குழந்தையாய் வளர்ந்தேன்.
Dada?
மனநிலை மொழியில் அப்பா என்று பேசினேன்.
First thing you know,
முதலாவதாக என்ன தெரியுமா?
Oh, become a liar, become everything else. That's a sinner.
நான் பொய்யனாகி ஒரு பாவிக்குள்ள எல்லாவற்றையும் பெற்று பாவியானேன்.
Because I raised up that way.
ஏனெனில் நான் அவ்வண்ணமே வளர்க்கப்பட்டேன்.
But down in there was a little speck of life all the time.
ஆனால் என்னுள்ளில் ஒரு ஜீவ புள்ளி காலமெல்லாம் குடிக்கொண்டிருந்தது.
I used to remember as a little boy.
நான் சிறு பையனாய் இருந்தபோது நடந்த சம்பவங்களை எடுத்து பார்ப்பதுண்டு.
I hope I'm not holding you too long. But going,
உங்களை நான் நீண்ட நேரம் பிடித்து வைப்பதில்லை என்று நம்புகிறேன்.
Sitting out in the on the creek bank.
ஆற்றங்கரையில் உட்கார்ந்து கொண்டு நான் இரவு வேளையில் சுற்றுமுற்றும் பார்த்துக்
கொண்டிருப்பேன்.
அப்பாவும் அம்மாவும் இப்பொழுது மறித்து போய் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்நாட்களில் அவர்கள் பாவிகளாயிருந்தார்கள். எங்கள் வீட்டில் கிறிஸ்தவ மார்க்கம் இருந்ததே இல்லை. அங்கே கொடுத்தலும் விருந்தும் களியாட்டங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தன. அது எனக்கு வெறுப்புண்டாக்கியது.
Stay all night.
என் கையில் மண்ணெண்ணை விளக்கை எடுத்துக்கொண்டு என் நாயுடன் காட்டுக்கு சென்று இரவு முழுவதும்
தங்கியிருப்பேன்.
குளிர்காலத்தில் என் வீட்டில் விருந்தும் களியாட்டமும் முடியும் வரை சில நாட்களில் வேட்டையாடி
கொண்டிருப்பேன்.
பொழுது புலரும் வரை நான் வீடு திரும்பும் போது விருந்து முடிந்திருக்காது. நான் ஒரு கொட்டகையின் மேலேறி கூரையில் உறங்கி பொழுது புலரும் வரை காத்திருப்பேன்.
Then I'd think of how the times
அந்த நாட்கள் எவ்வாறு இருந்தனவென்று நான் நினைத்து பார்ப்பதுண்டு.
Then being out there in the summer time
வெயில் காலத்தில் அங்கு சென்றபோது
get sticks and put it down for a little wind break
என் குச்சிகளையும் எடுத்துக்கொண்டு சிறு கூடாரம் உண்டாக்கி காற்றுக்கும்
or if it rained lay down have a pole sticking in the water fishing
மழைக்கும் அங்கு ஒதுங்குவது வழக்கம். அங்கு நான் படுத்துக்கொண்டு மீன் பிடிக்க தண்ணீரில் தூண்டிலை போடுவேன். என் வேட்டை நாய் அங்கு படுத்துக் கொண்டிருக்கும். நான் என்னிடமே பேசிக் கொண்டு இங்கே பார். சென்ற குளிர்காலத்தின் போது ஒரு இரவு இங்கே கூடாரம்
எடுத்திருந்தேன்.
நான் நாய்க்காக ஒரு மரத்தடியில் காத்திருந்த போது
five inches deep in the ground.
அங்கு நான் நிலத்திலே நெருப்புண்டாக்கினேன்.
But little flower, where did you come from?
நிலத்தின் மேல் ஐந்து அங்கலம் உயரத்துக்கு பனிக்கட்டி நிறைந்திருந்தது. ஆனால் சின்ன சிறு பூவே, நீ எங்கிருந்து வந்தாய்?
Where did you come from?
நீ எங்கிருந்து வந்தாய்?
Who came out here and planted you?
யார் இங்கு வந்து உன்னை நட்டது?
What hothouse did they bring you out of?
எந்த செடிகள் வளர்க்கும் இடத்திலிருந்து உன்னை கொண்டு வந்தார்கள்?
What about where did you come from?
நீ எங்கிருந்து வந்தாய் புரிகின்றதா?
That little flower, I say,
அந்த சின்ன பூவிடம் நான் சொல்லுவேன்.
Well, it was frozen
everything, and I built a fire on top of
it. நீ இப்பொழுதுள்ள இடம் பனிக்கட்டியால் உறைந்திருந்தது, அதன் மேல் இங்கு நான் நெருப்பு மூட்டினேன்.
Besides the freezing element,
இங்கு உறைந்த சாதனம் தவிர,
there was a heat element laying here on a big old log where I burned it.
ஒரு பெரிய கட்டைக்கு நான் தீ மூட்டினதன் விளைவாக வெப்ப சாதனமும் இருந்தது.
And yet here you are, here alive.
அப்படி இருந்தும் கூட நீ உயிருடன் இருக்கின்றாய்.
Where did you come from?
நீ எங்கிருந்து வந்தாய் என்றேன்.
What was it?
அது என்ன?
There was another William Branham.
வேறொரு William Branham இருந்தான்.
Okay, a little spot of eternal life down there from the genes of God.
பாருங்கள், தேவனுடைய ஜீவனின் அணுவிலிருந்து புறப்பட்டு வந்த நித்திய ஜீவனின் மிக சிறிய பாகம் உள்ளே இருந்தது.
The word of God that was placed in there.
தேவனுடைய வார்த்தை அங்கு வைக்கப்பட்டிருந்தது.
Each one of you can think of similar things.
நீங்கள் ஒவ்வொருவரும் இதற்கு இணையான சம்பவங்களை நினைத்து பார்க்க முடியும். பாருங்கள்,
it was working.
அது இயங்கிக் கொண்டிருந்தது.
Now look up the trees, I think.
பின்பு நான் மரங்களை ஏறிட்டு பார்த்து நினைப்பதுண்டு.
Leaf, I seen you fall off last year.
இலையே, சென்ற ஆண்டு நீ உதிர்ந்து போனதை கண்டேனே.
And why are you back there again?
என்ன நீ மீண்டும் இங்கு வந்தாய்?
Where did you come from?
நீ எங்கிருந்து வந்தாய்?
What brought you here? See?
உன்னை இங்கு கொண்டு வந்தது எது என்று மனதில் எண்ணினேன். பாருங்கள்,
it was that eternal life working in the body.
நித்திய ஜீவன் சரீரத்திலே இயங்கிக் கொண்டிருப்பதை இதன் மூலம் கண்டேன்.
Now, then one day as I walked on,
பின்னர் ஒரு நாள் நான் நடந்து சென்று கொண்டிருந்த போது,
boys talking, don't never smoke, drink, so forth.
அந்த சத்தமினுடன் பேசி புகைப்பிடிக்காதே, மது அருந்தாதே என்றெல்லாம் சொன்னார்.
The young fellows and I got older.
வாலிபர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வயது ஆகி கொண்டே சென்றது.
See, there was something moving.
பாருங்கள், ஏதோ ஒன்று அசைந்து கொண்டே போகின்றது.
But yet, all at once I looked up and I said,
இருப்பினும் திடீரென்று ஒரு நாள் நான் மேல் நோக்கி,
I'm not the son of Charles and Ella Branham.
நான் சார்லஸ் எல்லா பிரண்ணாம் என்பவர்களின் மகன் அல்ல.
There's something calling like my little eagle.
ஏதோ ஒன்று அழைக்கிறது என்றேன், என் கழுகு குஞ்சு கதை போன்று.
I'm not a chicken.
நான் கோழி குஞ்சு அல்ல.
There's something up yonder somewhere.
தொலை தூரத்தில் எங்கு ஏதோ ஒன்று இருக்கிறது.
Oh, great Jehovah, whoever you are. Open up.
ஓ மகத்தான யெகோவா, நீர் யாரா இருந்தாலும் உம்முடைய செட்டைகளை விரியும்.
I want to come home.
நான் வீட்டிற்கு வர விரும்புகிறேன்.
There's something in me calling.
எனக்குள் ஏதோ ஒன்று அணி அழைக்கிறது.
Then I was born again.
அப்பொழுது நான் மறுபடியும் பிறந்தேன்.
That little life was laying there.
அந்த சிறு ஜீவன் அங்கே இருந்தது.
The life of water was poured upon it.
ஜீவ தண்ணீர் அதன் மேல் ஊற்றப்பட்டது.
Then it began to grow.
அப்போது அது வளர தொடங்கியது.
That old life was forgiven.
அண்டையின் பழைய வாழ்க்கை மன்னிக்கப்பட்டு,
put in the sea of God's forgiveness to never be remembered against me no more.
தேவனுடைய மறதி கடலில் போடப்பட்டு விட்டது. எனக்கு விரோதமாக அது இனி ஒருபோது நினைவு கூறப்படுவதில்லை. பாருங்கள்,
now we stand justified.
இப்பொழுது நாம் நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக,
as though we never had sinned. In the presence of God.
ஒரு காலம் பாவமே செய்யாதவள் போன்று தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம்.
Then when we come to the Lord's table.
பின்னர் நாம் கர்த்தருடைய மேஜைக்கு வரும்போது,
we must come in reverence, love and respect.
பயபக்தியோடும் அன்போடும் மரியாதையோடும் வந்து,
look where we would have been if it hadn't been for him.
அவர் மட்டும் இதை செய்யாவிட்டால் நாம் எங்கிருந்திருப்போம் என்று எண்ணி பார்க்க வேண்டும்.
புரிகின்றதா? Therefore Paul, I think, and said it.
நான் நினைக்கிறேன், ஆகவே பவுல் இதை சொல்லும் போது,
therefore when you come together to eat, tarry one for the other.
அதாவது நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள் என்பது.
That is, in other words, just wait a few minutes.
வேறு விதமாக கூறினால், சில நிமிடங்கள் காத்திருந்து,
pray. Check yourself out.
ஜெபித்து உங்களை சோதித்தறியுங்கள்.
And if you know a brother is in there just about to do something that's wrong or something,
ஒரு சகோதரன் தவறு செய்யும் தருவாயில் அல்லது ஏதாவது காரியத்தில் இருக்கிறான் என்று நீங்கள் அறிந்தால்,
you pray for him too. See,
அவனுக்காகவும் நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். புரிகின்றதா? பாருங்கள்,
tarry one the other, wait just a minute, pray.
ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள் என்றால் ஒரு நிமிடம் காத்திருந்து ஜெபியுங்கள் என்பதாம்.
If there's any feelings between you or something,
உங்களுக்கிடையே அல்லது ஏதாவது காரியத்தில் மன வருத்தம் இருக்குமானால்,
Don't do it.
பந்தியில் சேராதீர்கள்.
Go make that right first. See?
முதலில் போய் அதை சரி செய்து கொள்ளுங்கள். புரிகின்றதா?
Go straighten that up first.
முதலில் அதை சரிபடுத்திக் கொள்ளுங்கள்.
Because we want to come here just as pure as we can be.
ஏனெனில் அவர்கள் இயன்றவரை தூய்மையுடன் பந்திக்கு வர விரும்புகிறார்கள்.
And our thoughts of one another and to God.
மற்றவர்களை பற்றினதும் தேவனை பற்றினதும்,
and to each other.
ஒருவருக்கொரு உள்ளதுமான நம்முடைய எண்ணங்களை தூய்மையாயிருந்து,
and then we come in fellowship around the table of the Lord.
அதன் பின்னர் நாம் கர்த்தருடைய மேஜையை சுற்றி ஐக்கியம் கொள்ள வர வேண்டும்.
And we do this because that we are giving thanks to him.
நாம் இதை ஏன் செய்கிறோம் என்றால் நாம் அவருக்கும்
And among one another.
ஒருவர் மற்றொருவருக்கும் நன்றி செலுத்துகிறோம்.
Eating the bread between each other.
நம்மிடையே அப்பத்தையும்
Drinking the wine between each other.
நம்மிடையே திராட்சை ரசத்தையும்
As his blood and his flesh.
அவருடைய இரத்தமாகவும் அவருடைய மாம்சமாகவும் புசித்து பருகுகிறோம்.
Except you eat the flesh of the Son of Man and drink his blood, you have no life in you.
நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. புரிகின்றதா? பாருங்கள், அப்படித்தான் வேதம் சொல்கிறது.
Except you do it, there's no life.
நீங்கள் இப்படி செய்யாவிட்டால் உங்களுக்குள் ஜீவன் இருக்காது.
You are then more or less.
உங்களுக்கு புரிகின்றதா? அப்படியானால் நீங்கள் ஏறத்தாழ
showing you are ashamed to identify yourself. As a Christian.
உங்களை கிறிஸ்தவன் என்று அடையாளம் காண்பிக்க உங்களுக்கு வெட்கமாக இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது.
Because of the life that you live.
ஏனென்றால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை அப்படியா இருக்கிறது.
And then this is really the showdown.
இதுதான் உண்மையில் ஒரு பலபரீட்சை.
Then if you don't do it, you have no life.
நீங்கள் பங்கு கொள்ளாபடியில் உங்களுக்குள் ஜீவன் இல்லை.
If you do do it unworthily,
அதில் அபாத்திரமாய் நீங்கள் பங்கு கொண்டால்
you're guilty of the body of the Lord.
கர்த்தருடைய சரீரத்தை குறித்து நீங்கள் குற்றமுள்ளவர்களாக இருப்பீர்கள்.
Same thing in water baptism.
அவரே தண்ணீர் ஞானஸ்நானத்திலும்
If we say we believe on Jesus Christ, he saved us from sin.
நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், அவர் எங்களை பாவத்திலிருந்து ரட்சித்தார்.
And we're baptized in the name of Jesus Christ.
நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுள்ளோம் என்று கூறிக்கொண்டு
While we bring disgrace to him.
நாம் அவருக்கு அவமானத்தை கொண்டு வருகிறோம்.
We do the things that's wrong.
நாம் தவறானவைகளை செய்தால்
And we have to pay for that.
அதற்குரிய கிரயத்தை நாம் செலுத்த வேண்டியவளாய் இருக்கிறோம்.
And another thing, when we do that,
ஏதோ காரியம் நாம் இப்படி செய்யும்போது
we are trying to profess one thing and do another.
நாம் ஒன்றை சொல்லிக்கொண்டு வேறொன்றை செய்கிறவளாய் இருப்போம்.
That's the trouble of us today.
இன்று நம்மிடையே காணப்படும் தொல்லை அதுதான்.
What I think I'm saying us, me.
நான் என்ன நினைக்கிறேன் என்றால் நாம் என்று குறிப்பிட்டது, அதாவது நானும்.
And the church that the Lord God has let me speak to in these last hours.
இந்த கடைசி மணி வேளையில் தேவனாகிய கர்த்தர் நான் பேச அனுமதித்திருக்கிற இந்த சபையும் சேர்ந்து.
We believe we're in the closing time.
நாம் இறுதி வேளையில் இருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம்.
We believe that God has given us a message.
தேவன் நமக்கு ஒரு செய்தியை தந்திருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம்.
It's been ordained of God.
அது தேவனால் நியமிக்கப்பட்டு.
It's been proven of God.
தேவனால் நிரூபிக்கப்பட்டு.
It's been showed of God.
தேவனால் வெளிப்படையாய் காட்டப்பட்டுள்ளது.
Now we must come to him with reverence.
நாம் இப்பொழுது பயபக்தியோடும்
and with love
அன்போடும்
and with the purity of heart and mind and soul.
தூய்மையான இருதயத்தோடும் மனதோடும் ஆத்மாவோடும் அவர் என்று வர வேண்டும்.
You know the hour of sin arise.
உங்களுக்கு தெரியுமா அந்த நேரம் விரைவில் வரும்.
When right among us will be the Holy Spirit will speak out like it did in Ananias and Sapphira.
அப்பொழுது அனனியா சப்பீரால் எங்களிடம் பரிசுத்த ஆவியானவர் பேசினது போல நமது மத்தியிலும் பேசுவார். பாருங்கள், அந்த நேரம் வந்து கொண்டிருக்கிறது. நாம் இதை நினைவில் வைத்துக் கொள்வோம்.
பாருங்கள்,
தேவன் தமது ஜனங்களின் மத்தியில் வாசம் செய்ய போகிறார்.
அதைதான்
இப்பொழுது அவர் செய்ய விரும்புகிறார். இந்த செய்தியை இந்த விதமாக சொல்லி ஏற்றுக்கொள்ளலாம்.
If I was a young man hunting for a wife,
நான் ஒரு இளைஞனாக இருந்து எனக்கு ஒரு மனைவியை தேடிக்கொண்டிருந்து அவளை கண்டுபிடித்து அவள் உத்தமியாக இருக்கிறாள்,
she's a Christian,
அவள் ஒரு கிறிஸ்தவள்,
she's a lady, she's all this,
அவள் நற்பண்பு கொண்டவள், அவள் இவை அனைத்தையும் ஒன்றாக பெற்றிருக்கிறாள்,
I got confidence,
அவள் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்கிறேன்.
No matter how much confidence, how much I think she's nice,
எவ்வளவு நம்பிக்கை அவள் நல்லவள் என்று நான் எவ்வளவாக கூறினாலும் சரி,
I've got to receive her.
நான் அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
She's got to receive me.
அவள் என்னையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
Upon these vows.
விவாக பொருத்தனையின் அடிப்படையில் பாருங்கள்.
What's the same thing we find is the message.
செய்தியின் விஷயத்திலும் நாம் அதையே காண்கிறோம்.
We see it's right.
அது சரி என்று நாம் அறிகிறோம்.
We see God vindicates it's right.
அது சரி என்று தேவன் முடித்துப்படுத்துவதை நாம் காண்கிறோம்.
It's perfectly right.
அது முற்றிலும் சரியே.
Year after year, continues right.
ஆண்டுகளுக்கு ஆண்டு அது தொடர்ந்து சரியாக இருக்கிறது.
Everything it says happens just exactly. The way he said.
அது கூறி ஒவ்வொன்றும் அவர் கூறினபடியே நிறைவேறுகிறது.
Now we know it's right.
அது சரி என்று இப்பொழுது நாம் அறிந்திருக்கிறோம்.
But See, don't do it from an intellectual standpoint.
ஆனால் பாருங்கள், உங்கள் அறிவு திறனை கொண்டு அப்படி செய்யாதீர்கள்.
If you do, you got a second-handed religion.
அப்படி செய்தால் நீங்கள் கையாளப்பட்ட பழைய இரண்டாம் கைக்கு வந்த மார்க்கத்தை பெற்றவர்களாகிவிடுவீர்கள். புரிகின்றதா?
We don't want a second-handed religion.
நமக்கு கையாளப்பட்ட பழைய இரண்டாம் கை மார்க்கம் வேண்டாம்.
Something that somebody else has experienced and we are living off their testimony.
அதாவது வேறொரு பெற்றுள்ள அனுபவத்தின் அடிப்படையில், அவர்களுடைய சாட்சியின் அடிப்படையில் நாம் வாழ்வது.
I believe it was Jesus said to Pilate.
இயேசு பிலாத்துவிடம் இவ்வாறு சொன்னார் என்று நான் நினைக்கிறேன்.
Something a word I was thinking. He said there just a few moments ago.
ஏதோ காரியம் ஒரு வார்த்தையை நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அவர் சற்று முன்னர் அங்கே சொன்னார்.
Who told you that?
யார் உனக்கு அதை சொன்னது?
Or was it revealed to you?
அல்லது அது உனக்கு வெளிப்படுத்தப்பட்டதா?
How did you know these things?
இந்த காரியங்கள் யாவற்றையும் நீ எப்படி அறிவாய்?
In other words,
வேறு வார்த்தைகளில்,
I don't know what the word is now.
வார்த்தை என்னதென்றே எனக்கு இப்படி தெரியாது.
It's been a long time since I read.
நான் அதை படித்து அதிக நாட்கள் ஆகிவிட்டது.
But how did you know this?
ஆனால் நீ எப்படி, என்னவென்று நீ எப்படி கவனித்தாய்?
Who revealed this to you? About him being the son of God.
யார் இதை உனக்கு வெளிப்படுத்தினது? அவர் தேவனுடைய குமாரனாய் இருப்பதை பற்றி.
Who revealed it?
யார் அதை உனக்கு வெளிப்படுத்தினது?
Did some man tell you that?
யாராவது மனிதன் இதை உமக்கு சொன்னார்களா?
Or
அல்லது
Jesus said, is it my father in heaven which has revealed it to you?
பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினாரா என்று இயேசு சொன்னது போன்று. புரிகின்றதா?
How did you learn it?
நீ அதை எப்படி கற்றுக்கொண்டாய்?
A second hand?
இரண்டாம் கைவசமாகவா?
Or is it a perfect revelation from God?
ஆல்லது தேவனிடத்திலிருந்து வந்த பரிபூர்ணமான வெளிப்பாடா?
Is this communion just something I go up for? Or
இந்த ராபோஜனத்தை வெறும் நியமமாக அனுசரிக்க போய்,
say, well, the rest of them take it, I will too.
மற்றவர்கள் பங்கு கொள்கிறார்கள், நானும் கூட பங்கு கொள்கிறேன் என்று சொல்வாயானால்,
it's a revelation.
அது ஒரு வெளிப்பாடா இருக்கிறது.
I am part of him.
அதாவது நான் அவரில் ஒரு பாகமாக இருக்கிறேன்.
And I'm part of you.
நான் உங்களில் ஒரு பாகமாக இருக்கிறேன்.
I love you.
நான் உங்களை நேசிக்கிறேன்.
And I love him.
அவரையும் நேசிக்கிறேன்.
And we're taking this together as a symbol of our love to God.
தேவனிடத்தில் நாம் கொண்டுள்ள அன்புக்கும்,
and our love and fellowship to one another.
நாம் ஒருவரோடொருவர் கொண்டுள்ள அன்புக்கும் ஐக்கியத்துக்கும் அடையாளமாக இருக்கிறது.
Now I want to read some from the scripture.
நான் வேதாகமத்திலிருந்து ஒரு பாகத்தை இப்பொழுது படிக்க போகிறேன்.
And then I guess whichever way Brother Perry desires today.
பின்பு நான் நினைக்கிறேன், நீங்கள் எங்கே சகோதரன் பேரு எப்படி என்று விரும்பினாலும்,
I wish you'd read it with me if you got your Bible.
உங்களிடம் வேதாகம் இருக்குமானால் நீங்களும் என்னோடு கூட படிக்க விரும்புகிறேன்.
First Corinthians the 11th chapter and begin with the 23rd verse.
அந்த கொரிந்தியர் 11 அதிகாரம் 23 வசனம் முதல்.
And then also at our tabernacle,
எங்கள் கூடாரத்திலும் கூட,
we've always observed this and feet washing. Always.
நாங்கள் எப்பொழுதும் ராபோஜனத்தையும் கால்கள் கழுவுதலையும் ஒன்றாக அனுசரிப்பது வழக்கம்.
Because they go hand in hand together.
ஏனென்றால் இவை இரண்டும் ஒன்றோடொன்று இணைந்துள்ளன.
Now, please, the brother announced it Wednesday night.
புதன் இரவு அது இருக்கும் என்று சகோதரன் அதை அறிவித்தார் என்று நினைக்கிறேன்.
Because of the crowds and don't have enough to room to get the people in for feet washing.
ஜன நெருக்கடி காரணமாக ஜனங்கள் கால் கழுவ இங்கு போதிய இடம் இல்லாததினால்,
observe this Wednesday night.
அவர்கள் புதன் இரவு என்று அதை ஆசரிக்க போகிறார்கள்.
Now, 23rd verse of the 11th chapter of 1 Corinthians. Listen to Paul now.
இப்பொழுது 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 23 வசனம் இப்பொழுது பவுல் கூறுவதை கேளுங்கள்.
Now remember, keep this in mind.
இதை நினைவு கூர்ந்து இதை மனதில் வையுங்கள்.
Galatians 1:8. If we are an angel from heaven preaches any other gospel unto you.
கலாத்தியர் 1:8 நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால்,
then this gospel that he preached, let him be accursed.
அவன் பிரசங்கித்த இந்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொன்றை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். புரிகின்றதா?
For I have received of the Lord that which I also delivered unto you.
நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன்.
That the Lord Jesus, the same night in which he was betrayed, took bread.
என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து,
and when he gave thanks, he broke it.
ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு,
said, take and eat, this is my body.
நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிட்கப்படுகிற,
which is broken for you.
என்னுடைய சரீரமாய் இருக்கிறது.
This do in remembrance of me.
என்னை நினைவு கூரும்படி இதை செய்யுங்கள் என்றார்.
Now let me stop right here to say,
இங்கே நான் நிறுத்திக் கொள்கிறேன். பாருங்கள்,
but taking the body of the Lord Jesus Christ in this communion does not mean that communion is the literal body of Christ.
இந்த ராபோஜனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை புசிக்கும் போது உண்மையான கிறிஸ்துவின் சரீரம் என்று அர்த்தம் அல்ல.
That's Catholic.
அது கத்தோலிக்க உபதேசம்.
I do not believe that's right.
அது சரி என்று நான் விசுவாசிக்கவில்லை.
I believe it's only an ordinance that God made with.
தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை என்று நான் விசுவாசிக்கிறேன். புரிகின்றதா?
It isn't an actual body.
அது உண்மையான ஒரு சரீரம் அல்ல.
It's really a little piece of kosher bread.
அது உண்மையில் ஒரு சிறு அப்பத்துண்டு மாத்திரமே.
It's just an ordinance.
அது வெறுமனே ஒரு கட்டளை.
Neither do I believe that the baptism of Jesus Christ,
அவரே இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானமும் கூட,
in the name of Jesus Christ,
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்,
in water, does forgive your sins.
தண்ணீரில் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறது என்று நான் நம்புகிறதில்லை.
I do not believe it.
நான் அதை நம்புவதில்லை.
I believe you can be baptized all day long.
நீங்கள் நாள் முழுவதும் ஞானஸ்நானம் பெறலாம்.
I know that there's perhaps people sitting here who come from the Apostolic Church.
ஒரு கால் அது அப்போஸ்தல சபை.
I mean the United Pentecostal Church.
அதாவது ஐக்கிய பெந்தேகோஸ்த சபையை சேர்ந்தவர்கள் இங்கு உட்கார்ந்து இருக்கலாம்.
Which they teach that.
அவர்கள் இவ்விதமாய் போதிக்கிறார்கள்.
But you see, I do not believe that the water forgives sins.
ஆனால் பாருங்கள், தண்ணீர் பாவங்களை மன்னிக்கிறது என்று நான் நம்புவதில்லை.
Or if it was, then Jesus died in vain.
Amen.
அல்லது அப்படியானால் இயேசு மரித்தது வீணாய் இருக்குமே. புரிகின்றதா?
I believe it is only an ordinance of God.
அது வெறுமனே தேவனுடைய நியமமாய் விளங்குகிறது. பாருங்கள், நீங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை
காண்பிக்கிறதற்கென.
ஆனால் மறுஜென்மத்திற்காக ஞானஸ்தானம் பெறுதல் இல்லை.
நான்
விசுவாசிப்பதில்லை. தண்ணீர் பாவங்களை மன்னிக்கிறது என்பதை நான் நம்புவதில்லை.
Has anything to do with you?
அவரே இந்த அப்பமும் திராட்சை ரசமும் மற்றெந்த விதத்திலும் உங்களுடன் சம்பந்தப்படவில்லை.
Only keeping an ordinance that God has ordained for us to do.
தேவன் நமக்கு நியமித்திருக்கிற கட்டளைகளை கைக்கொள்வதே. அது உண்மை.
Water baptism is the same thing.
தண்ணீர் ஞானஸ்நானமும் அப்படிப்பட்டதே என்று நான் விசுவாசிக்கிறேன்.
Telling to us to do it.
இதை கைக்கொள்ள வேண்டியது நம்மில் விழுந்த கடமையாகும்.
That he done it all for our example.
இவை அனைத்தையும் நமக்கு முன்மாதிரியாக அவர் வைத்திருக்கிறார்.
And he done this for our example.
அவர் அதை நமக்கு முன்மாதிரியாய் செய்தார்.
And he washed feet for our example.
அவர் நமக்கு முன்மாதிரியாக கால்களை கழுவினார்.
After the same manner also, 25th verse.
இப்பொழுது அந்தபடியே 25th வசனம்.
After the same manner also he took the cup.
போஜனம் பண்ணின பின்பு.
And when he had supped, saying.
அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து.
This cup is the New Testament in my blood.
இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது.
This do ye as oft as you drink it in remembrance of me.
நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார்.
For as oft, remember now.
பானம் பண்ணும் போதெல்லாம் நினைவிருக்கட்டும்.
For as oft as you eat this bread and drink this cup,
ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம்,
you do shew forth the Lord's death till he comes.
கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். எவ்வளவு காலத்திற்கு?
Until he comes.
அவர் வருமளவும். பாருங்கள், புரிகின்றதா?
Wherefore, whosoever shall eat this bread,
இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து,
and drink this cup of the Lord unworthily,
அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ,
shall be guilty of the body and the blood of the Lord.
அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான்.
Let me stop just a minute.
ஒரு நிமிடம் நிறுத்திக் கொள்கிறேன்.
The reason he said this, you notice in another verse here, another chapter.
இவன் இதை கூறும் காரணம், இங்குள்ள இன்னொரு வசனத்தை, இன்னொரு அதிகாரத்தை கவனிப்பீர்களே ஆனால்,
that he said, I understand when you come together, you're eating.
அவன், நீங்கள் ஒருடத்தில் கூடி வரும்போது நீங்கள் முந்தி சாப்பிடுகிறீர்கள்.
Even getting drunk at the Lord's table.
கர்த்தருடைய பந்தியில் வெறித்தும் கூட இருக்கிறீர்கள்.
They misunderstood it, you see.
பாருங்கள், அவர்கள் அதை தவறாக புரிந்து கொண்டனர்.
They just gluttoned in.
அவர்கள் பெருந்திண்டிக்காரராய் ஆகிவிட்டார்கள். பாருங்கள்,
just like people are doing today.
இன்றைக்கு ஜனங்கள் செய்வது போல,
just live any kind of life and take it.
எவ்விதமான வாழ்க்கையும் செய்துவிட்டு அதில் பங்கு பெறுவது போல். புரிகின்றதா?
He said, you got homes to eat in.
அவன் புசிக்கிறதற்கு உங்களுக்கு வீடுகள் இருக்கின்றனவே.
But this is an ordinance that we should keep seeing.
இது நாம் கைக்கொள்ள வேண்டிய தேவனுடைய நியமம். ஆனால் புரிகின்றதா?
But let a man examine himself.
இந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து,
and so let him eat of the bread and drink of the cup.
இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன்.
For he that eateth and drinketh unworthily.
என்னத்தினாலே அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன்,
eateth and drinketh damnation to himself.
கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால்,
not discerning
the Lord's body.
தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான், புரிகின்றதா?
நீ என்னவாயிருக்கின்றாய்?
நீ ஒரு கிறிஸ்தவன்.
You live before everybody as a Christian.
ஒவ்வொருவருக்கும் முன்பாக நீ கிறிஸ்தவனாக வாழ்கின்றாய்.
And if you take that and don't live as a Christian,
நீ ராபோஜனத்தில் பங்கு கொண்டு கிறிஸ்தவனாக வாழாமல் இருப்பாயானால்,
you're not discerning the Lord's body.
நீ கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியவில்லை.
You're putting a stumbling block in somebody else's way. See?
நீ மற்றவரின் வழியில் இடர்நிலை போடுகின்றாய், புரிகின்றதா?
As they see you trying to do that and they're not living what you're supposed to live.
ஏனென்றால் நீ வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழாமல் ராபோஜனத்தில் பங்கு கொள்வதை அவர்கள் காணும்போது, புரிகின்றதா?
You're not discerning the Lord's body.
நீ கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாமல் இருக்கிறாய்.
Now watch what the curse of it is.
இப்பொழுது கவனியுங்கள், அதற்கான சாபம் என்னவென்று.
For this cause many are weak and sickly among you.
இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள்.
And many are asleep.
அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள்.
The right translation of that word, Brother Perry, is dead.
சகோதரன் பியரி அதன் சரியான மொழிபெயர்ப்பு மறித்து விட்டார்கள் என்பதே, புரிகின்றதா? பாருங்கள், அநேகர் மறித்து விட்டார்கள். நம்மை நாம் நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். பாருங்கள், நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து விட்டால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம்.
But when we are judged,
நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது
we're chastened of the Lord.
உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு
that we should not be condemned with the world.
கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம்.
Not any attached to the world.
பாருங்கள், உலகத்தோடு எந்த இணைப்பும் இராதபடிக்கு.
Wherefore, my brethren,
ஆகையால் என் சகோதரரே,
when you come together to eat, tarry one for the other.
நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள், புரிகின்றதா?
And if any man hunger, let him eat at home.
நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு
that you come not together unto condemnation.
ஒருவனுக்கு பசியாயிருந்தால் வீட்டிலே சாப்பிடக் கடவன்.
And the rest I will set in order when I come.
மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன், பாருங்கள்.
Now, in other words, don't just come to take it as a
வேறு விதமாக கூறினால் இதை வெறுமனை ஏதோ ஒரு பாரம்பரியமாக கை கொள்ளாதீர்கள். சற்று முன்பு சொன்னது
போன்று
யூதர்களையும் அவர்களுடைய பலியையும் குறித்து சொன்னது
போன்று அது
மிகவும் அற்புதமானது, அது தேவனால்
கொடுக்கப்பட்டது. ஆனால்
அது உத்தமத்தோடும் பயபக்தியோடும் ஒழுங்கோடும் ஆசரிக்காத ஒரு நிலையை அடைந்து
It became a stench in his nose.
அதன் விளைவாக தேவனுடைய நாசிகளிலே துர்க்கந்தமாய் இருந்தது.
Now the same thing is by our coming to take the Lord's supper.
கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்ள நாம் வரும் விஷயத்திலும் அவ்வாறே உள்ளது.
That we must come knowing what we are doing.
நாம் என்ன செய்கிறோம் என்பதை குறித்த உணர்வுடையவர்களாய் இருக்க வேண்டும்.
Just like when you go into the water to be baptized in the name of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுவதற்கு நீங்கள் தண்ணீருக்குள்
you know what you're doing.
போகும்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். அதுபோல் உங்களுக்குள் தேவன் வைத்திருக்கிறதை
what God has put in you
சபை தரிக்கும்படி செய்கிறீர்கள்.
Christ
கிறிஸ்துவை
when we take this
நாம் இதில் பங்கு கொள்ளும் போது
it shows to the church
அதே சபைக்கு
that I believe every word of God.
நான் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசிக்கிறேன்.
I believe that he is the bread of life that come from God out of heaven.
அவர் வானத்திலிருந்து இறங்கி ஜீவனை கொடுக்கும் தேவன் அருளிய அப்பம் என்று விசுவாசிக்கிறேன்.
I believe every word that he says is the truth.
அவர் சொல்லியுள்ள ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம் என்று நான் விசுவாசித்து
and I live by to the best of my knowledge, God being my judge.
என் புத்தி கேட்டின வரையில் அதன்படியாய் வாழ்ந்து வருகிறேன், அதற்கு தேவனே என்னுடைய நியாயாதிபதி.
Therefore, before my brothers, before my sisters,
ஆகவே என்னுடைய சகோதரர்களுக்கு முன்பாகவும் என்னுடைய சகோதரர்களுக்கு முன்பாகவும்
I do not swear,
நான் சத்தியம் பண்ணுகிறதில்லை.
I do not curse,
நான் சபிக்கிறதில்லை.
I do not do these things,
இவைகளை நான் செய்கிறதில்லை.
Because I love the Lord,
ஏனென்றால் நான் கர்த்தரிடத்தில் அன்பாயிருக்கிறேன்.
And the Lord knows and bears me record.
அவர் அதை அறிந்து எனக்கு சாட்சியாயிருக்கிறார்.
Therefore, before you,
ஆகவே உங்களுக்கு முன்பாக
I take the parts of his body,
கர்த்தருடைய சரீரத்தில் பங்கு கொள்வதினால்
to know that I'm not condemned with the world.
நான் உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படவில்லை என்பதை அறிந்திருக்கிறேன் என்று.
See, there you are. Then it's a blessing.
சபைக்கு காண்பிக்கிறது, பாருங்கள் அங்கேதான் காரியம், அப்பொழுது அது ஆசீர்வாதமாயிருக்கிறது.
And remember, I could give many testimonies on this. இதை
குறித்து அநேக சாட்சிகளை என்னால் சொல்ல முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.
Where I've took that and explained it
in a sick room.
Na noyalgalin arikkai eduthu sendru avargalukku idai velaki kaanbitta bodhu
and seen him healed.
Anegal sugam pettadai naan kandirukiren.
Remember, when Israel taken the type of this,
Israel janangal idai pondra paavaniyai eduthu bodhu,
they journeyed 40 years in the wilderness.
Avargal 40 aandugal vanandrathile priyanam seidha bodhu,
and their clothes never even wore out.
Avargalude vastrangal kilindhu pogavillai,
and they come out without one feeble among them.
Avargal oruvar kooda valaveenamai irukkavillai.
2 million people,
and 20 lakham pergalil,
as a type of this,
adu idarku paavaniyai amindulladhu.
Well, what would the antitype do?
Avani eva irundal unmayanadhu evar irukkum?
If the body of a sacrificial animal did that for them, what would the body of Jesus Christ, Emmanuel, do for us?
Bali seluthappatta mirigam avargalukku adai seidhadanal Immanuelaga Yesu Kristuvin sariram namakku innum visheshitha vali seiyumallava?
That's the reward when we come.
Na பந்தியில் பங்கு கொள்ள வரும்போது பயபக்தியாயிருப்போம். நமக்கு தெரிந்த அளவுக்கு பயபக்தியோடு வருவோம்.